திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம் ஓர் அறிமுகம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நமச்சிவாய குரு. அந்த தலத்திலே நமச்சிவாய மூர்த்திகள் என்பவர் தமது குரு சிவப்பிரகாசர், நீ இங்கிருந்து நான் உனக்கு தந்த சிவஞான போதத்தை வருகின்ற பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்து எல்லைகிரி சென்றுவிட்டார். குரு சொல்லை மீற முடியாமல் அங்கேயே இருந்து சிவஞான போதத்தை வரும் அன்பர்களுக்கெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மரபுதான் இப்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது பீடத்தில் எழுந்திருக்கின்றவர் 24வது ஆதியன மரபைச் சேர்ந்தவர். அந்த நமச்சிவாய குரு அவருடைய மரபு சிறக்க, நமச்சிவாய குரு யாருன்னு பார்க்கணும். எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறதுனால தெரிஞ்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்கிறேன், சந்தான குருவர் 4 பேர், அகச்சந்தானம் வேற, புறச்சந்தானம் 4 பேர். மெய்கண்டார் அவர் தான் முதல்ல. மெய்கண்டாரின் மாணவர் அதனு படிக்கிறீங்க, 20 அருள்நந்தி சிவம். அவர் எப்படிப்பட்டவர்னு வரலாற்ற சொன்னார். சிவஞான போதத்த மெய்யண்டநாதர் பிறப்பதற்கே ஒரு கால் வழிகாட்டியவராக இருந்தவர் அவர். அவர் தான் இவருக்கு மாணவர். ஆக சிவஞான போதத்தை நேரடியாக பாடம் கேட்டவர். அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவர் எந்த நூலும் எழுதவில்லை. அவருடைய மாணவர் உமாவதி சிவம். இந்த 4 பேர் சந்தானம். அந்த ஓமாவதி சிவத்தினுடைய மாணவர் அருள் நமச்சிவாயர். அவருடைய மாணவர் சித்தர் சிவப்பிரகாசர். அவருடைய மாணவர் தான் இந்த நமச்சிவாயர், திருவாவுடைய நமச்சிவாயர். ரொம்ப பக்கம். ஆக சிவஞான போதத்தை மெய்கண்டாரிடம் பாடங்கெட்ட, அருள்நந்த சிவத்திடம் பாடங்கெட்ட, மறைஞான சிவத்திடம் பாடங்கெட்ட ஓமாவதி சிவம். அந்த உமாபதி சிவத்தினுடைய மாணவரின் மாணவரின் மாணவர் யாரு? திருவாவுடைய ஆதீனம். அதனால சைவ உலகத்துக்கு ஆதீனம்னா திருவாவுடைய ஆதீனம் தான். அவங்க சொல்வதுதான் நமக்கு வேதம். அவர்கள் தான் நமக்கு குருமார். அவர்கள் செல்கின்ற மரபைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். 1000 குருமார்கள் இருக்கலாம். இறைவன் ஆன்மாக்கள் பலவாயிருப்பதனால அவர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப பல நெறிகளும் பல குருமார்கள் அமையலாம். ஆனால் இந்த நெறிக்கு வந்துவிட்ட நமக்கு திருவாவுடைய ஆதீனம் தான் சைவ மரபிலே வந்த முதல் குருவிடம். அதை அடுத்து வந்த அதே மரபில் 2 தலைமுறை தள்ளி வருவது தர்மராஜினம். இந்த 2 தான் சைவ மடங்கள். இவைதான் நமக்கு குருமார்கள். மற்றவையெல்லாம் அந்தந்த நெறிக்குரியவர், நம் நெறிக்குரியவர் வைத்துக் கொள்ளுங்க. எனவே நமச்சிவாயர் எப்படி தெரியும்? உமாவதி சிவத்தினுடைய மாணவர் அருள்நமச்சிவாயர், அவருடைய மாணவர் சித்த சிவப்பிரகாசர். அந்த சித்த சிவப்பிரகாசர் இவருக்கு, நீ இங்கேயே அமர்ந்து வருவோருக்கு ஞானத்தை உபதேசித்துக் கொண்டிருக்க அங்கேயே அமர்ந்து சொல்கிறார். அந்த நமச்சிவாய குரு மரபு தொடர்ந்து வருகிறது. அதுவும் சாதாரண வரல, சிறக்க. இந்த மரபு சிறப்பாக தழைத்து ஓங்க வேண்டும் காலங்காலமாக என்று வாழ்த்தினார் ஒருவர். யாருன்னா சிவஞான முனிவர். நமச்சிவாய குரு மரபு நாளும் தழைத்து ஓங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். அவ்வாறு சிறக்க வாழ்த்தும் சிவஞான முனிவர். அங்க சிறக்குங்கிற ஒரு வார்த்தை போட்டு பாருங்க, வாழ்த்தியன்னு போட்டா போதும், சிறக்க வாழ்த்தும். சிவஞான முனிவர் 10வது பட்டத்தில் இருந்த வேலப்ப தேசியரிடத்து ஞானம் பெற்றவராகினாலே இப்படிப்பட்ட ஞான செல்வத்தை தெரிகின்ற குருமார்கள் இந்த பீடத்திலே தொடர்ந்து இந்த மரபு தலைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவருக்கு ஒரு துதி பாடினார். உங்க புத்தகத்தில் பின் அட்டையில குரு மரபு வாழ்த்து இருக்குது, அது கொஞ்சம் பாருங்க. கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய், வெண்ணெய் திருவெண்ணெல்லூர் மெய்கண்டான். கையிலாய பரம்பரையில் உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் நந்திக்கு சொன்னார் சிவஞான போதம். நந்தி தேவர் சனற்குமாரருக்கு சொன்னார். சனற்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கு சொன்னார். சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி சொன்னார். அந்த பரஞ்சோதி முனிவர் தான் வான்வழியாக தந்து செய்ய வருகின்ற போது பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய மெய்கண்டாக சொன்னார். அந்த 4 பேரும் அகச்சந்தானம். அப்படி கையிலாய மரபு அந்த பரம்பரையில் வந்த சிவஞான போதம், அந்த சிவஞான போதநெறியை காட்டுகின்ற திருவண்ணிலில் இருந்த மெய்கண்டான். அந்த மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி அந்த மரபிலே வந்தவர் நமச்சிவாயர். குயிலாறும் பொழில் திருவாவட துறைவாள் குருநமச்சிவாய தேவன், குருநமச்சிவாய தேவன் மெய்கண்டார் வழியிலே வந்தவர். அவர் அமைத்துதான் திருவாவடுதுறை ஆதீனம். அந்த செயலாதி மரபு இருக்கின்றதே, அந்த திருமரபு நெடூழி தலைக. இதுதான் சிவஞானியர் வாழ்த்தின வாழ்த்து. தனக்கு கிடைத்த அந்த ஞானம் காலங்காலமாக இந்த மண்ணிலே தழைத்து தொடர வேண்டும் என்பதனால ஊழி ஊழியன நெடுங்காலம். சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாரபகையும் கலியுகம், ஒவ்வொன்றுக்கும் 72,000 ஆண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும். நான்கு சேர்ந்து ஒரு ஊழி. பேரூழி காலத்திலே உலகம் அழியும். அந்த ஊழி காலமெல்லாம் இந்த தலம் தலைக்கணும். நெடூழி ஊழி காலம் நீண்டு கொண்டே போகும். நீண்டு கொண்டு போகிற வரைக்கும் தலைக, தலைகிற சொல்ல பார்க்கணும். தலைத்தல், பயிர் பச்சைலாம் நல்லா தலைச்சு வளருதுன்னு சொல்லுவோம். தலைக்கும் போது வித்து முளைத்து வந்து ஆசையாக பார்ப்போம். நாம் வச்ச வித்து முளைக்குத ஒரு ஆனந்தம். அது துளிர்க்கும் பார்ப்போம், கொஞ்சம் வரும், ரெண்டு கிளை வரும். ஒவ்வொரு நாளும் பார்ப்போம், கிளையில துளிர்க்கும், துளிர்த்தது பின் தலையா வரும், அது கிளைக்கும் துளிர்க்கும் தலையா வரும், அதன் பிறகு அரும்பும். ஆக அரும்பு வந்துட்டுருப்போம், அரும்பு மலரும், அதன் பிறகு அவற்றிலே சில காய்க்கும், கனியாகும், வித்தாகும், வெடிக்கும், வித்தாகும். இப்படி படிப்படிய ஒவ்வொரு ஸ்டெப்பா தலைத்து போகுது. நல்ல பசுமையா தலைச்சு களைத்து நிக்கும் சொல்லுவோம். அப்படி இந்த திருமரபு திளைக்க வேண்டும். இங்கிருந்து பல முனிவர்கள் செல்ல வேண்டும், பல இடங்களில் கலைமடங்கள் அமைக்க வேண்டும், தத்துவங்களை சொல்லணும். அப்படி தலைக, தலைத்து இந்த மடம் விரிய வேண்டும் ஆசைப்பட்டார். எப்படி? நெடுவுளி தலைக. இந்த வார்த்தை பார்க்கணும். இது எப்படி வாழ்த்துகிறார்? இந்த மடம் எப்படியெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று நல்லா தலைத்து திறக்க வேண்டும். ஊழி காலம் வரைக்கும் நெடூழி தலைக. ஆசதியர நம்ம கூட சொல்லி பார்க்கற அந்த வார்த்தை சொல்லலாம், நெடூழி தலைக. எவ்வளவு தூரம் மன அந்த வார்த்தைய, அதான் சிறக்க வாழ்த்தும். அந்த வார்த்தை எவ்வளவு ஆசைப்பட்டு வாழ்த்தியிருந்த அந்த சொல் போட்டு சிறக்க வாழ்த்தும். அதான் ஆசிரியர் சொல்கிறார், சீரோங்கு திருத்துறைசே நமச்சிவாய குரு மரபு சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தியவர் யாரு? சிவஞான முனிவர். இந்த பாட்டை மனதில் வைத்து ஆசிரியர் பாடுறார், நெடூழி தலைக என்று வாழ்த்தும் சிவஞான முனிவர். அந்த சிவஞான முனிவருக்கு ஒரு அடைமொழி போடுகிறார், வீரோங்கு சிவஞான முனிவர். வீரு என்ற சொல்லுக்கு பிறர் யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. ஒரு சபையிலே அரசன் வீற்றிருந்தான் என்று சொல்லுவாங்க. வீற்றிருந்தான்னா அந்த சபையில் இருக்கிற யாருக்கும் இல்லாத பெருஞ்சிறப்ப மன்னனுக்கு தான். எல்லா அதிகாரங்களும் அவனுக்கு, நாட்டின் செல்வமெல்லாம் அவனுக்கு. அவன் சொல்வழி கேட்க 1000 மக்கள். அவன் விதித்ததே சட்டம், அவன் சொன்னதே தீர்ப்பு. யாருக்கும் இல்லாத பெருமை, அதான் வீறு. பிறருக்கு இல்லாத ஏற்றத்தோடு இருப்பதை வீறு என்பார்கள். அந்த வீறு சிவஞான முனிவருக்கு. வீறு ஓங்கு சிவஞான முனிவர், வீறு மேலும் மேலும் பெருகின்ற சிவஞான முனிவர். அப்படி என்ன வீறு? அவர் காலம் வரை இருந்த புலவர்களின், சித்தாந்திகளின், முனிவர்களின் தன்மையோடு இருந்த புலவர்களை ஒப்பிட்டு பார்த்தா அவருடைய பெருமை தெரியும். அவர் வடமொழி தென்மொழி ஆகிய இரண்டிலேயும் நிலைகண்டு உணர்ந்தவர். வடநூர் கடலும் தென் தமிழ் கடலும் நிலைகண்டு உணர்ந்தவர். அவர் தர்க்கம் பயின்றவர், வேத ஆகமங்களையெல்லாம் கற்று தெளிந்தவர், இலக்கணங்கள் இலக்கியங்கள் முழுமையாக புரிந்தவர், உரை எழுதியவர், சிற்றிலக்கியம் பாடியவர், இலக்கியம் பாடியவர், திறனாய்வு செய்தவர், வடமொழியை பெயர்த்தவர். இவ்வாறு அவர் காலகட்டத்திலே அவருக்கு நிகரான புலவர் வேறும் வேறு இல்லை. ஆகியனாலே வீரோங்கு சிவஞான முனிவர் என்று பாடினார். அந்த சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று, சிவஞான முனிவரின் உள்ளம் மகிழுமாறு விளங்கி நின்றவர் யார்? கச்சியப்ப முனிவர். கச்சியப்ப முனிவர் விளங்கி நின்று போலோடு திகழ்ந்தவர் அர்த்தம். எல்லாருக்கும் தெரியற மாதிரி தெரிந்த புலவராக இருந்தார். கவிராட்சசர் என்று போற்றப்பெற்றவர். ஆனா மரபு மாறாம இருந்தார். மரபின் விளங்கி, தனக்கு புகழ் கிடைத்தவுடனே தானே பெரியவர் என்று ஆசிரியர் மதிக்காத நிலையில் இல்லை. மரபுவை போற்றுகின்ற நிலை இருந்தது. முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று, முனிவரது உள்ளம் மகிழுமாறு மரபு மாறாத நின்று. ஒருவரது உள்ளம் எப்போதும் மகிழும் அப்படின்னு பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு இடையூறோ ஒரு தடையோ ஒரு தலைக்குனிவோ வருகின்ற நேரத்தில் ஓடி சென்று அதை நீக்கினா சந்தோஷப்பட, பரவாயில்ல ஆபத்தில் உதவன என்று சந்தோஷப்படுவாங்க. அப்படி இவருக்கு என்ன வந்த வரப்போகுது, ஒரு இடத்துல வந்தது. காஞ்சிபுரணத்தை அரங்கேற்றுகிற போது ஒரு சின்ன தடை, இன்னொருவர் நம் தளத்தில் வந்து ஒரு புராணம் பாடி புகழ் பெறுவதா அப்படின்னு அந்த ஊரில் உள்ளவனுக்கு ஒரு பொறாமை, அதான் ஒரு தடை எழுப்பினான். காப்புச்சியில் விநாயகர் வணக்கம் பாடின உடனே சபாநாயகர் துதி பாடுகிறார். சபாநாயகர் தில்லை சிற்றம்பலவன், அதை பாடுகிறார். நூல் அரங்கேற்றும் போது ஒவ்வொரு பாடலாக பாடணும், பாடலுக்கு விளக்கம் சொல்லுவார். சபையில் உள்ளவர் ஐயம் கேட்பார்கள், தடை சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லை திருத்திக் கொள்ளணும், அதான் அரங்கேற்றுகிற முறை. ஒருவர் எழுந்து, அதுவும் இன்னொருவர் தூண்டிவிட்டு அவர் கேட்ட, எழுந்து சொல்கிறார், இந்த நூல் ஏகாம்பரநாதர் மீது பாடப்பட்ட காஞ்சி புராணம், எனவே இத்தலத்து இறைவன் மீது துதியை சொல்லிவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் மற்றவர் துதியை சொல்லிடலாம், எடுத்த உடனே சபாநாயகர் துதியை சொல்வது பொருத்தமல்ல என்று சொல்கிறார். சீமனி ஒன்றும் மறு பேசலை, சரி இன்று இருக்கட்டும், பின்னொரு நாள் நூலை தொடங்கலாம்னு வச்சிட்டார். தன் மாணவர் கச்சியை புனித வர சொல்லி நடந்த சொல்கிறார். சொல்லிவிட்டு நாளை சபை கூடும், இந்த தடை எழுப்பப்படும், நீ விடை தர வேண்டும் என்று தான் ஒதுங்கிட்டார். அவரே நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், சொல்லல விட்டார். மறுநாள் சபை கூடுது, அந்த தடை எழுப்பப்படுகிறது. எழுப்பட்ட உடனே கச்சியை முன்ன எழுந்துகிறார். இந்த தலத்து ஓதுவார் யாராவது இருந்தா இல்லைங்க எழுகிறார். இந்த தலத்து தேவாரம் ஒன்று பாடலாமே அப்படிங்கிறார். தேவாரம் பாடுற முறை தெரியும், திருச்சி சம்பளம் என்று எடுத்து ஆலந்தான் உகந்து என்று பாடுவாங்க. அவர் எழுந்தவுடனே திருச்சி சம்பளம் அப்படிங்கிறார், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடை சொன்னார்ல அவர் கேட்டு, இவர் திருச்சி சம்பளம்னு சொல்கிறாரே உங்களுக்கு உடன்பாடு தானா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம், மரபு தானே, தேவாரம் பாடுறதுக்கு முன்னால திருச்சிற்றம்பலம் பாடும் இல்லைல்ல, அவர் இந்த தலத்து பதியத்தை இந்த தலத்து திருப்பதியம் பாடப்போகிறாரு, எந்த தேவாரம் பாடினாலும் மரபு அதுதானே அப்படிங்கிறாரு. இல்லை இந்த தலம் பிரிதிவி தலம் அல்லவா, சிற்றம்பலம் என்று சொல்லாம பிரிதிவி அம்பலம் என்று சொல்லித்தானே அவர் தொடங்குறது முறை, எங்க வர்றாரு தெரியுதுங்களா, பிரிதிவி அம்பலம்னு சொல்லித்தானே தொடங்கியிருக்கணும், சிற்றம்பலம்னு சிதம்பரத்தை நினைச்சிட்டு தொடங்குறாரு அப்படின்னு. இல்லை இல்லை அதான் மரபு, அந்த மரபை ஒட்டித்தான் இந்த நூல்லையும் சபாபதி வணக்கத்தை சொல்லிட்டு பின்னால ஏகாம்பரருடைய துதி வருகிறது என்று சொல்லி அவர் அடங்குகிறார், அடங்கிட்டார். இப்படி இப்போ கச்சிய புண்ணியர் உள்ள எப்படி கச்சிய புண்ணியர் வேற மாதிரி விளக்கம் சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒரு வார்த்தையை அவர் வாயிலாக அவர் மூலமாகவே ஏற்றுக்கொள்ள சொன்ன அந்த மரபு இருக்குத, அந்த மரபை காட்டி முனிவர் எப்படி மொழிந்திருப்பார், முனிவர் உளம் மர மகிழ் மரபின் விளங்கி நின்று புகழோடு நின்றவர், தன்னுடைய ஆசிரியர் உள்ளம் மகிழுமாறு நின்றவர், அந்த மகிழ்ச்சி ஆசிரியருக்கு காணிக்கைகள்லாம் கொடுத்து தொண்டு செய்து கொண்டு அப்படி மகிழ்ச்சி அல்ல, இடர் வந்தபோது மரபு வழி நின்று காத்து நின்ற மரபு. இந்த ஒவ்வொரு சொல்லும் எதனால போட்டுக்கன்னு பார்க்கணும், இல்லை இந்த சாதாரண வார்த்தை மாதிரி இருக்கும். சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று மரபு வழியிலே நிற்கின்றார், தன்னுடைய ஆசிரியர் மனமகிழுமாறு வாழ்கின்றார், புகழோடு பல நூல் படைத்து விளங்கி நிற்கின்றார். அப்படிப்பட்ட காரோங்கு பொழில் பேரூர் பேரூர் அதுக்கு அடைமொழி பொழில் பேரூர். ஒரு தலத்தை சொல்லும்போது அது நல்ல வளமுடைய தலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா வளமான ஊரில் தான் மக்கள் குடியிருப்பாங்க, அதான் நகரம் ஆற்றங்கரையோரில் காவிரி கரையோரம் தாமிரபரணி கரையோரம் அங்கே நகரம் வரும் செல்வமாக இருக்கும். அப்புறம் நகரம் சிறப்பாக இருந்தால் நீங்கள் புராணங்களெல்லாம் பார்க்கலாம், நாட்டுப்படலம் நகரப்படலாம் பாடுவாங்க, அதே மாதிரி ஆற்றுப்படலம் வளமான வளத்தை பாடுவாங்க. ஒரு நகரத்தை வளம் பாடும்போது என்னென்னா அந்த நகரம் சோலைகள் மிகுந்திருந்ததுன்னு பாடுவாங்க. விரிவாக பாடுகிற போது எல்லாமே பாடப்படும், சுருக்கமாக பாடுறதா சோலைகள் மிகுந்த நகரம்னு பாடுவாங்க. ஏன் சோலைகளை பாடுறாங்க அப்படின்னா, சோலைகள் என்பது மக்கள் பொழுதுபோக்காக ஓய்வெடுத்து ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவதற்குரிய ஒரு இடம். எங்கே கொண்டாட்டம் நிகழும், எங்கே உணவு பஞ்சம் இல்லாம மக்கள் செல்வ வளர்த்துருக்காங்க, அங்கதான் பொழுதுபோக்கு தேவைப்படும். வயலுக்கே இடம் இல்லாத போது சோலைக்கு இடம் வைக்க மாட்டாங்க. அப்போ சோலை ஒரு ஊர்ல இருக்குன்னா அது நீர்வளம் நிலவளம் மிக்கதாய் வயல்வளம் மிக்கதாய் அங்குள்ள மக்கள் எல்லாம் செல்வ வளம் மிக்கவர்களாய் எல்லா வளமும் நிறைந்த ஊர் தான் சோலை வளம் மிக்கதா இருக்கும். எனவே சோலை என்று ஒன்று சொன்னாலே அது எல்லா வளமும் உடையது என்று புரிந்து கொள்ளலாம். அதனால சோலையை சொல்வது ஒரு மரபு. அந்த வகையில் பொழில் பொழில் பேரூர் பேரூர் வளமான ஊருங்க. அது ஒரு வார்த்தை போடுற கார் ஓங்கு கார்னா மேகம், அது இங்கே மலை. கோவை பகுதி எப்போதுமே கேரளா பகுதி சார்ந்திருப்பதனால ரெண்டு பருவ மலைக்கும் மழை பெய்யும், எப்போதும் மேகமண்டல சூழ்ந்திருக்கும். இப்போ தான் குறைஞ்சி போச்சுது. நான் ஊருக்கு வந்த புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மழை தூரி கொண்டே இருக்கும். ஜூன்லாம் மே கடைசிலேயே ஆரம்பிச்சிடும், ரெண்டு பருவமழையும் இருக்கும். அதான் ஒருத்தர் பாடினார், கொண்டல் வந்து கொடை பிடிக்கும் கொங்கு நாடுன்னு. எப்போ பார்த்தாலும் மேகம் வந்துகிட்டே இருக்கும். கொண்டல்னா மேகம், அது கொடை பிடிச்சிட்டு இருக்குமா கொங்கு நாட்டில். அந்த மாதிரி மேகம் தவழுகின்ற ஊர் காரோங்கு. இந்த ஓங்குங்க ஓங்கிய ஓங்குகின்ற ஓங்கும் அந்த வினைத்து வச்சுட்டே வரலாம். காரோங்கு பொழில் பேரூர் பொழில் சொல்ல காரணம் சொன்ன அந்த காரணம் மட்டும் அல்ல, இவர் மரபை போற்றுகிறவர். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க குருமரபு பார்த்தோம் பாருங்க, அங்க திருவாவடுதுறை சொல்லும் போது அடைமொழி குயிலாறும் பொழில் திருவாவடுதுறை. அப்புறம் இதே மாதிரி மெய்கண்ட தேவருக்கு ஒரு பாடல் துதி உண்டு, அங்கேயும் பொழில் வெண்ணெய் நல்லூர் பொழில் வெண்ணெய் நல்லூர். ஆக பொழிலை சுட்டி திருவெண்ணை நல்லூரையும் திருவாவடுதுறையும் பாடுகிற மரபு இருப்பதனால ஆசிரியர் பேரூரையை சொல்லும் போது வளத்துக்கு பொழில் சொன்னாலும் மரவின்னார். ஏன் சொல்றேன்னா அந்த ஆசிரியர் எப்படி சொற்களை எந்த அடைமொழியும் போடலாம், சொல்லுக்கு பஞ்சம் கிடையாது. காரோங்கு பொழில் பேரூர் தல புராணம் பலபதிகம் கவினை செய்து கச்சியப்புண்ணர் சொல்றார், அந்த பேரூருக்கு பதிகம் பாடினார் புராணம் பாடினார். பேரூர்ல தங்கியிருந்து விரிவாக பேரூர் தலபுராணம் பாடியிருக்கிறார். பேரூர் தலபுராணத்துல தத்துவ ரூபமா வருகிற ரெண்டு பகுதிகளை எடுத்து நம் ஆசிரியா உரையளிக்கிறாங்க. காலவ முனிவன் வரம் பெற்ற படலம் உபதேசம் பெற்ற படலம்னு. அங்க என்ன சிறப்பு அப்படின்னா முத்தி சைவ சித்தாந்த முத்தி மற்ற தத்துவங்கள் பேசுகிற முத்தியிலிருந்தும் மாறுபட்டது. அதனால்தான் தருமராஜன குரு முதல முத்தி நிச்சயம்னே ஒரு நூல் எழுதினார். அங்கு விரிவான உரை இருக்கு சிற்றுரை பெருவரையெல்லாம். அதனால முத்தியை பற்றிய இலக்கணம் அங்கு பேசப்படுது. காலவ முனிவருக்கு உபதேசப்படலாம் அங்கேயும் தத்துவம் வருது, அதுக்கு ஐயா உரை எழுதிக்கிறாங்க. ஐயா மூன்று நூலுக்கு உரை எழுதிக்கிறார். நூல் முழுமைக்கும் இல்ல, தத்துவம் சேர்ந்த பகுதிக்கு. ஒன்று திருவானைக்கா புராணம் கச்சிய புனிவர் பாடினது, இன்னொன்று திருத்தணிகை புராணம் நந்தி உபதேசப்படலம் உரை எழுதிக்கிறார், இன்னொன்று பேரூர் புராணம் காலவ முனிவர் உபதேசம் பெற்ற படலம். இந்த மூணுல அந்த பகுதியை மட்டும் எடுத்து உரை எழுதிக்கிறாங்க. கச்சியப்ப முனிவர் சைவ சித்தாந்தம் என்று இந்த மூன்று நூலிலேயும் தத்துவ பகுதியை மட்டும் எடுத்து விரிவான உரை. மூணு பாகமா இருக்குது, நம்ம சைவ ஈரோடு சைவ சித்தாந்த சபை வெளியிட்டிருக்குது. அந்த மூணு நூலையும் ஒருவர் முழுமையா படிச்சுட்டேன்னா சைவ சித்தாந்த நூல்கள் பலவற்றை போய் தேடி அறிதில் பெற வேண்டிய நூல் சீர்கள் அத்தனையும் அந்த மூணு நூல் ஆசிரியர் கொண்டு கொடுத்துருவார். முயன்று பாருங்க. அப்படி விரிவான புராணம் பாடினார். திரு ஆணைக்கா புராணத்தில் சுருக்கமாக சித்தாந்தம் பேசப்படுது, பேரூர் புராணத்தில் சற்று விரிவாக பேசப்படுது, தனியார் புராணத்தில் நல்ல விரிவாக இருக்குது. தொகை வகை விரி என்ற அமைப்பில் திருவானைக்கா புராணம் பேரூர் புராணம் தனிகை புராணம் கச்சியப்புனர் பாடினது. அதங்க பேரூர் தல புராணம் பலபதிகம் பலபதிகம் நம்மளே சொன்ன, பேரூரில் அவர் தங்கியிருக்கின்ற போது மழையின்றி மக்கள் தவித்தார்கள், அதற்காக பேரூர் பெருமான் மீது பதிகம் பாடி மழை வருவித்தார்னு. அதுபோக குண்மை நோய் நீக்க தன் மாணாக்கருக்காக திரு தனியாற்றி பாடி பாடினார். இப்படி பல பாடியிருக்கின்றார். அதெல்லாம் சுருக்கமாக புராணம் மட்டுமல்ல, புராணம் பல பாடுகிறார். பூவாளூர் புராணம் திருவானைக்கா புராணம் பேரூர் புராணம் தனிகை புராணம் நான்கு புராணம் பாடுகிறார். காஞ்சி புராணத்தில் இரண்டாவது பாகம் படிக்கிறார். சிற்றிலக்கியங்கள் பல பாடியிருக்கிறார். அதெல்லாம் சுருக்கமா, பேரூர் தல புராணம் பலபதிகம் கவியனை செய்து, கவியன அழகுற அந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா கொஞ்சம் நேரமாகும், இப்பவே நேரமாயிடுன்னு நினைக்கிறேன். கவின்னா அழகு, எல்லாரும் அழகாத்தான் பாடுவாங்க. இலக்கியம் என்றாலே அழகு சுவை தான். இவற்றை என்ன அழகு என்று கேட்டா, நான் முதலே சொன்ன பல இடங்களில் வருகின்ற சிக்கலுக்கு தன் நூலிலே விடை கூறி செல்லுவார். ரொம்ப அழகா ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், ரெண்டுமே சொல்லலாம், சமயம் சார்ந்தும் சொல்லலாம், இலக்கியம் சார்ந்தும் சொல்லலாம். இலக்கியம் சார்ந்து சொல்லிடுறேன். திருக்குறள்ல இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் எது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நாம இந்த உடம்பத்தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உயிர் உடம்பு ரெண்டையும் பிரிச்சு பாக்குறது இல்ல. நான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, இந்த பறவை சாய் கூட்டை விட்டு ஓடி போயிடும், பறவை கூட்டை விட்டு போயிடும். அந்த கூட்டுக்கும் பறவைக்கு என்ன சம்பந்தம்? இது சும்மா கிடக்கும், வெறும் கூடு தான், பறவை வேற. அது போலதான் உயிருக்கும் உடம்புக்கும். இந்த உயிர் போன அந்த உடம்பு வெறும் கூடு தான், ஆன்மா என்பது உயிர் தான். குரம்பை, குரம்பை என்ன கூடு, பறவை கட்டுற கூடு. குரம்பை தனித்தொழிய புல் பறவை பறந்தற்றே, குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே, பறந்து போன மாதிரி உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. கூட்டை விட்டு பறவை பறந்து போற மாதிரி தான். இன்னொரு ஓமை வரும், அதுக்கு உரை எழுதுகிறார் பரிமேலழகர். குரம்பை என்பதற்கு பறவை என்னுடைய கூடு என்று எல்லாம் உரை எழுதுறாங்க, ஆனா இவர் அப்படி எழுதுறதில்ல, முட்டைன்னு எழுதிடுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவர் ஏன் முட்டைன்னு இவர் காரணம் சொல்கிறார். பறவை கூட்டிலிருந்து பறந்து போகுது, அது மாதிரி உடலை விட்டு உயிர் போயிருது. ஓமை ரைட். அவங்க என்ன சந்தேகம் பெருமை சொல்றாருன்னா, பறவை சாயங்காலம் கூட்டுக்கு வந்துடும், இந்த உயிர் போயிட்டு வந்துருமா? வாரா. அதனால ஓமை கூடுன்னு சொல்லக்கூடாது, முட்டைன்னு சொல்லணும். முட்டையில இருந்து பறவை வந்துட்டுன்னா வராதில்ல, எனவே உடம்பு. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முட்டையிலிருந்து பறவை வெளியே வந்துடும், ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றேங்கிறாரு, முட்டையை விட்டு வெளியே வந்துன்னா பறந்து போகாதே, உடனே பறக்குமா? அந்த இறக்கெல்லாம் குளிர்ச்சி நீங்கி சிலிர்த்து ரொம்ப நாள் ஆகி தாயோடு உரையிருந்து அப்புறம் மேல நடக்க பழகி, அதனால அது சரியில்லைமாங்க. கட்சியை பொண்ணு இருக்கு, இது உறுத்திட்டே இருக்கு போல இருக்குது. அதனால அந்த திருக்குறளுக்கு இந்த சிக்கல் இல்லாம ஒரு விடை சொல்லு நினைக்கிறார். தனியே புராணத்துல பாயிரத்துல ஒரு பாட்டு வருது, அந்த புராணங்கள்லாம் யாரும் படிக்கிறது இல்ல, படிச்சா இந்த மாதிரி விடையை தெரியும் என்ன அப்படின்னா, சுருக்கம் முடிச்சிடுறேன். காக்க கூடு பார்த்துக்கிறோம், காக்க கூட்டுல சில நேரங்கள் இந்த குயில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். இந்த குயில் கூடு கட்ட தெரியாது, எல்லா குஞ்சும் பொதிக்கும், குயில் குஞ்சும் கருப்பா தானே இருக்கும், அதெல்லாம் வச்சு அடைய காலத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால வளர்ந்துட்டுன்னா இறக்கையில முடிச்சுன்னு பறந்து போக ஆரம்பிச்சிடும், சத்தம் விட்டு பறந்து. அப்படி சத்தம் விட்டு பறந்து போற காலத்துல குரல் வேறுபாடு தெரிஞ்சிடும், எனவே இது அண்ணி என்ன, அது கொத்தி கொத்தி பறக்க வச்சிடும். அப்ப அந்த குயில் கூட்டை விட்டுட்டு பறந்து போயிடும், திரும்பி வருமா? அப்படி இப்ப குரல் சிந்து வச்சுதா, முட்டையில இருந்து வந்துன்னா பறக்காது, அந்த தடையும் நீங்கி போயிட்டு மற்ற பறவை திரும்பி வரும், குயில் வராது. எனவே திருக்குறளுக்கு உரையில ரெண்டு சிக்கலையும் குயில் என்று ஒண்ணு சொல்லி, இப்படி இது சாதாரண இதைவிட நுட்பமான கருத்துலாம் இருக்குது. இப்படி அழகுற பாடுகின்ற கச்சியப்ப முனிவர், அவர் பேர் ஓங்கி நிற்கின்றது புகழ், பேர்னு பேர், பேர் பெற்ற அப்படிப்பட்ட கச்சியப்ப முனிவர்தான் திருவடிகள் பேணி வாழ்வாம். பாட்டை பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிற கச்சியப்பொன்னு, திருவாபடுதுறை ஆதீனம், நமச்சிவாய மூர்த்தி, அது வாழ்த்தன சிவஞான முனிவர், அவருடைய மனத்தை மகளிர் செய்கின்ற கச்சியப்ப முனிவர், அவர் பாடின பேரூர் புராணம், அவருடைய புகழ்மிக்க திருவடி வணங்கி வாழ்வாம். இந்த பாட்டில் எந்த வார்த்தையாவது தேவையில்லாத வார்த்தை இருக்குதா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு இருக்குது? இப்படி ஒருத்தர் பாட முடியுமா? இப்படி பாடினாத்தான் அதுதான் அப்படி பாடுறதுதான் புலவர். அப்படி பாட முடிந்த புலமை இருந்தா தான் பாடணும், இல்லைன்னா உடனே எழுதிட்டு போயிடணும். அப்படிப்பட்ட ஆசிரியர் எழுதிய செல்வமெல்லாம் தவையினால நூலாக கிடைத்தது, சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மற்ற எட்டு பாட்டையும் பிற்பகல்ல முடிச்சிடலாம். நூலை தொடங்காமல் சொன்னது கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, பிற்பகல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.